ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு: திருப்பெருந்துறை சருக்கம், குதிரை வாங்க புறப்படுதல். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சித்சபேஷா சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேசும் பொருளுக்கிலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன். நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழை வாரத் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோகக் கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் அடியினைகள் ஒற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியர்களே, நம்முடைய குருநாதர் திருவாதவரடிகளுடைய புராணத்திலே மந்திரி சருக்கம் என்ற முதல் சருக்கத்தை நிறைவு செய்து சென்ற வகுப்பிலே திருப்பெருந்துறை சருக்கம் என்ற சருக்கத்துக்கு தொற்றுவாய் செய்தோம். அந்த தொடர் பாடல்கள் 59 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். குதிரையை வாங்குவதற்காக நம்முடைய குருநாதர் பெரும் பொருள் எடுத்துக்கொண்டு மணிச்சிவிகை மணி பல்லக்கிலே புறப்பட்டார். போர் வீரர்கள் சூழ அவர் செல்கின்ற வழியிலே திருப்பெருந்துறையை குறுகுவதற்கு முன்பாக அந்த திருப்பெருந்துறைக்கு கைலாசபதியானவர் திரு கைலையிலிருந்து எழுந்தருள்கின்றார் என்பது திருப்பெருந்துறை சொர்க்கத்தினுடைய ஆரம்பம். உங்களுக்கெல்லாம் நினைவில் இருக்கும், பெருமான் திருப்பெருந்துறைக்கு எழுந்தருள்கின்றான். கைலாயத்திலே இருக்கின்ற கண வீரர்களை எல்லாம் மானுட வடிவம் தரிக்குமாறு கட்டளையிட்டு தானும் ஒளிசை மானுடமாக, அதாவது இரண்டு கரங்கள் தாங்கிய குருநாத சிவமாக எழுந்தருள்கின்றான். சிறந்த தேசிகர் வடிவம் கொண்டு கைலையை நீங்கி இந்த மண்ணிலே நிகரில்லாத திருப்பெருந்துறைக்கு வந்தான் என்பது 56வது பாடல். திருப்பெருந்துறைக்கு வந்தது யார் என்று கேட்கும் பொழுது அண்ணாமலையார் வந்தார் என்பது போல சொல்றார். 57வது பாடல்ல கொன் எருழி தன் உருவு கொண்டொருவர் தேடும் பொன்னடியனும் ஜலஜ மண்மிசை பொருந்த பன்னுமறை வல்லவர் பரிந்தழல் வளர்ப்பார் மண்ணுமொரு தெய்வீக வளம் பதியில் வந்தார். கொன் என்றால் பெருமை, பெருமை மிகுந்த எருழி என்றால் ஸ்வேத வராகம், வெள்ளை பன்றி திருமால். பெருமைக்குரிய வெள்ளை பன்றியாகின்ற அந்த திருமாலானவர் என்ன செய்தார்? ஏழு பாதாளங்களையும் அகழ்ந்து பெருமாளுடைய திருவடியை தேடினார். அவர் தேடுகின்ற ஜலஜம் என்றால் தாமரை, ஜலத்திலே ஜனிப்பது ஜலஜம், நீரில் பூப்பது தாமரை. அந்த பாத தாமரையானது பூமியிலே பொருந்தும்படி இறைவன் வருகின்றான். திருமாலால் தேடி அறியப்படாத பாதமாகின்ற தாமரை இந்த மண்ணுலையிலே நடந்து செல்கின்ற காட்சியை தோற்றுவிக்கும்படி நம்மிலே ஒருவராக மனித குருநாதராக இறைவன் ஆத்மநாத சுவாமியாக ஒளிசை மானுடமாக திருப்பெருந்துறையிலே எழுந்தருளினான் என்று இங்கு புராணக்காரர் சொல்றார். புராணங்களை பாடியவர்கள்லாம் பெரும்பாலும் திருவாசகத்தை அடிப்படையாக கொண்டே பாடியிருக்கிறார்கள் என்பதை நம்ம திருவாசகத்தை நன்றாக நினைவில் கொண்டால் காணலாம். திருவாசகத்தில் சொல்றாரு, இந்த பூமிக்கு குருநாதனாக வந்தவர் யார் என்று கேட்டால் அந்தமில் பெருமை அழலுரு கரந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திரஞானம் போல வந்தருளி. அந்தமில் பெருமை அழலுரு, எல்லையில்லாத பெருமை கொண்ட நெருப்பு வடிவம் அதனை மறைத்து கொண்டு. எல்லையில்லாத பெருமை கொண்ட நெருப்பு வடிவம் என்பது எது? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி அண்ணாமலை. அந்த நெருப்பு தூண் வடிவத்தை மறைத்துக் கொண்டு, அந்த நெருப்பு தூண் வடிவத்தை பெருமான் இதற்காக ஏற்றான். அகங்கரித்த மாலையன் இருவருடைய அகங்காரத்தை நசிப்பிப்பதற்காக ஏற்றான். அகங்காரம் முற்றுமாக நசித்தால் ஆனந்த சிவம் வெளிப்படும். சைவம், சைவ உண்மை. அகங்காரம், தன் முனைப்பு, நான் என்ற எண்ணம், அது முற்றிலுமாக அடங்கினால் ஆனந்த சிவம் வெளிப்படும். அதனால அதை அழிப்பதற்கு இறைவன் வருகின்றான். அயனுக்கும் மாலுக்கும் அந்த அகங்காரத்தை அழிப்பதற்கு அந்தமில் பெருமை அழலுரு கொண்டான். ஆனால் அந்த அந்தமில் பெருமை அழலுருவினை மறைத்துக் கொண்டு சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டான் திருப்பெருந்துறையில. அடிமுடி அறியப்படாத நெருப்பு வடிவத்தை மறைத்துக் கொண்டு பார்ப்பதற்கு மாப்பிள்ளை போல அழகான ஒரு திருக்கோலத்தை கொண்டு ஏருருவத்தை கொண்டு ஏருளியாக வந்து சேர்ந்தான் திருப்பெருந்துரைக்கு என்ற கருத்தானது திருவாசத்தில் நம்ம குருநாதர் சொன்னதையே இங்கு புராணக்காரர் சொல்கின்றார். எந்த திருப்பெருந்துரைக்கு பெருமான் வந்தான்? பெருமான் திருப்பெருந்துரைக்கு நம்முடைய குருநாதர் செல்வதற்கு முன்பாக வந்தான். இவர் செல்கின்ற வழியில திருப்பெருந்துரையிலே வைத்து இவரை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக குதிரையை வாங்குவதற்கு கீழ்த்திசை கடலை நோக்கி செல்கின்றார். மீமிசல் மீமிசல் பார்த்து போறார். அந்த கீழ்த்திசை கடல் துறைமுகத்தை நோக்கி செல்கின்ற வழியிலே திருப்பெருந்துரை என்ற தலம். குருநாதர் வருவதற்கு முன்பாக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் நம்முடைய பெருமான். கைலாசபதி என்ன பண்றாரு? குருநாதருக்காக வெயிட் பண்றாரு. இது எதை போல இருக்குன்னா, வண்டின் வரவை எதிர்நோக்கி மலர் மலர்ந்திருப்பதை போல. வண்டுதான் மலரை நாடும். அது சாதாரண வண்டா இருந்தா, இது சிறப்புடை வண்டு என்பதனால வண்டினை தேடி வண்டு வருவதற்காக காத்து மலர் பூத்து இருக்கின்றது திருப்பெருந்துரையில என்று பார்க்கின்றோம். எந்த திருப்பெருந்துரைக்கு பெருமான் வந்தார் என்று சொன்னார். பண்ணு மறை வல்லவர் பரிந்து அழல் வளர்ப்பார் மண்ணுமுரு தெய்வீக வளம்பதியில் வந்தார். பண்ணுதல் என்றால் மீண்டும் மீண்டும் கூறுதல். மறைகளுக்கு உரிய சிறப்பு என்ன? அது தமிழ் வேதமாகட்டும் வடமொழி வேதமாகட்டும், சொல்லியவே சொல்லி எத்துகத்தல், சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறது வேதத்தின் சிறப்பு. கூறுவது கூறல் என்பது காவியங்களுக்கு குற்றம், ஆனால் அதை வேதங்களுக்கு ஏற்றம். எங்கு உலகத்திலே எது குற்றமோ அது வேதத்திலே குணம். ஆகவே தேவார பதிகங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பதிகத்தினுடைய கருத்தே பல பதிகங்களிலும் வரும். அது தேவாரத்திற்கு குற்றமாகாது, குணமாகும். அது வேதம் என்ற காரணத்தினால. அந்த வேதத்திலே ஒரு கருத்து ரிப்பீட் ஆவது மட்டும் இல்ல, வேதங்களையும் திரும்பி திரும்பி பாராயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் இருக்கு பண்ணு மறை என்று பெயர். வடமொழியிலே ஆம்நாயம் என்று சொல்வார்கள். ஆம்நாயம் என்றால் திரும்பி திரும்பி கூறப்படுவது, பண்ணு மறை. அந்த வேதங்களிலே வல்ல அந்தணர்கள் பரிந்து அடல் வளர்ப்பார். பரிவு என்றால் பக்தி. பக்தியோடு அக்னி காரியம் செய்கின்றார்கள், ருத்ரஹோமங்கள் செய்கின்றார்கள். பெருமானை வந்து உவப்பிப்பதற்காக, மகிழ்வுறச் செய்வதற்காக, பெருமானுக்கு களிப்பு உண்டாவதற்காக பெருமானுடைய வேத மந்திரங்களை சொல்லி அவனுக்கு நெய்யினாலும் ஹவிசினாலும் ஆகுதிகள் கொடுத்து அந்த ருத்ர ஹோமங்களை செய்கின்ற இடம் திருப்பெருந்துரை என்று சொன்னார். திருப்பெருந்துரைக்கு புராணங்கள் உண்டு. அதுல பழைய திருப்பெருந்துரை புராணம் என்ற ஒன்று வடமொழியில் இருந்து தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது. சுந்தர லிங்க தம்பிரான் என்று திருவாவூர்துறை மடத்திலே ஒரு தம்பிரான் சுவாமிகள் இருந்தார். அவர் இந்த தமிழிலே பாடினார். அதுல சொல்றாரு, இந்த திருப்பெருந்துரை தலம் எவ்வாறு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு மகாசம்ஹார காலத்திற்கு பிறகு எங்கும் இருட்டா இருக்கின்றது. அப்பொழுது இந்த உலகங்களை மீண்டும் படைப்பதற்காக உலகங்களை படைக்கின்ற ஒருவனை இறைவன் படைக்கின்றான், பிரம்மாவை படைக்கிறார். பிரம்மாவை படைச்சா பிரம்மாவுக்கு பயமா இருக்குது, எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்குது, தான் மட்டும் தனியா விடப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது பிரமன் அஞ்சி அழுதான். அப்பொழுது தெற்கு திசையிலே ஒரு ஒளி தோன்றியது. லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இருட்டிலே மாட்டிக்கொண்டவனுக்கு மினுக்கு மினுக்குன்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா உயிர் வந்ததை போல இருக்கும். காட்டுல மாட்டிக்கிட்டா தெரியும், ரோடே தெரியல, காட்டு வழி நடந்துட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டுல வெளியில வாசல்ல லாந்தர விளக்கு ஆடிக்கிட்டு இருந்ததுன்னா ஒரு வீடு இருக்கு, தங்குவதற்கு ஒரு இடம் இருக்கு என்று ஒரு நம்பிக்கை. அதுபோல அந்த ஒளியை நோக்கி பிரமன் வந்தான். அந்த ஒளி ஆத்மநாத சுவாமியினுடைய திருமேனி ஒளி. பெருமான் அங்கு தட்சிணாமூர்த்தமாக எழுந்துள்ளிருக்கின்றான். அந்த பெருமானை வந்து இவர் வணங்கின உடனே பெருமான் சொன்னார், நான் ஆத்மா, நீ ஆத்ம பூ, உயிருக்கு உயிராயிருப்பவன் நான், எனக்கு மகன் நீ என்பது பொருள். என்னிடத்திலே தோன்றியவன் நீ, ஆகவே உனக்கு நான் வேதங்களை உபதேசிக்கின்றேன் என்று சொல்லி அவருக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசிப்பதற்காக பெருமான் அவருக்கு அபிஷேகம் செய்யணும். அதற்காக முதலிலே தன்னுடைய நெற்றி விழியினாலே அதிலே நெருப்பு, அதில் இருக்கின்ற நெருப்பினை கொண்டு அபஞ்சீகிருத்தம், அதாவது படைக்கப்படாத பூமி, பூமி இன்னும் பூமியா வரல, ஒவ்வொரு பூதமும் படைக்கப்படுவதற்கு முன்பாக தூய பூதமாக இருந்தன, படைக்கப்படும் பொழுது பஞ்சீகிருதம் செய்யப்பட்டது என்று நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திரம் சொல்லுது. அதாவது பூமியில ஐந்தில் நான்கு பங்கு பூமி, ஐந்தில் ஒரு பங்கிலே நான்கில் ஒரு பங்கு ஆகாயம், நான்கில் ஒரு பங்கு காற்று, நான்கில் ஒரு பங்கு நெருப்பு, நான்கில் ஒரு பங்கு நீர். அதாவது இருபதில் ஒரு பங்கு காற்றும், இருபதில் ஒரு பங்கு நெருப்பும், இருபதில் ஒரு பங்கு நீரும், இருபதில் ஒரு பங்கு ஆகாயமும், இருபதில் ஏனைய பங்கு அந்த பங்கு பூமியுமா இருப்பதுதான் படைக்கப்பட்ட பூமி. இந்த பூமியாக படைக்கப்பட்ட பூமி, இந்த பூமியை பூமியோடு இது போலவே ஏனைய பூதங்கள், ஆகாயமாக படைக்கப்பட்ட ஆகாயம், பஞ்சீகிருத்தமான ஆகாயம். இந்த இவ்வாறு மிக்சராக இருக்கின்ற ஐம்பூதங்களை தொடர்ந்து அவற்றை மிக்ஸ் செய்து கலந்து பெருமான் நமக்கு தனு கரண புவன போகங்களை படைக்கின்றான் பஞ்சபூதங்கள் இருந்து. இந்த பஞ்சபூதங்கள் 36 தத்துவங்கள்ல கடைசியில இருக்கின்றன. அதற்கு முன்பு தத்துவங்கள் படைக்கப்பட்டு இறுதியாக படைக்கப்பட்ட ஐம்பூதங்களும் பஞ்சீகிருதம் செய்யப்பட்டு அதிலிருந்து வெளிவந்ததுதான் உலகம். அப்ப உலகத்திற்கு முன்பு தத்துவங்கள் நிறைய இருக்கின்றன என்று பார்க்கின்றோம். அப்ப அபஞ்சீகிருத்தம் அதாவது உலகமாக படைக்கப்படுவதற்கு தகுந்த நிலையை பெறாத ஒரு தூய பூமி இருக்கின்றதே, அதனை பெருமான் தன்னுடைய நெற்றியில் இருக்கின்ற தூய நெருப்பினாலே பேதித்து ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கினார். அந்த தீர்த்தத்திற்கு அக்னி தீர்த்தம் என்று. அந்த அக்னி தீர்த்தம் என்பது நம்முடைய திருவாசகத்தில் அருட்பத்திலே சொல்லப்படுகின்றது. திருத்தமாம் பொய்யை நிறுத்தனே நிமலா நிற்றனே நெற்றிக் கண்ணனே விண்ணுளோர் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டறி உலகெல்லாம் தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தமேவிய சீர் அறுத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாய். அந்த அக்னி தீர்த்தத்திலே பெருமான் பிரமனை தன்னுடைய குமாரனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த புத்திர தகுதியிலே இருக்கின்ற பிரமனை குளிக்க செய்து அவருக்கு காயத்ரியை உபதேசித்து அந்த பிரமனுக்கு கலைமகளை மனம் செய்து வைத்து உலகத்தினை படைப்பாயாக, வேதங்களை கொண்டு படைப்பாயாக, எங்கனும் உலகத்தை படைப்பேன்னு பிரமன் கேட்கிறாரு. உலகத்தை படைப்பதற்கு இதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டாச்சூட் என்று சொல்லி வேதங்களை அவருக்கு கற்பித்தான் இறைவன். முதலிலே இறைவனால் படைக்கப்பட்ட காரணத்தினாலே பிரமனுக்கு அயன் என்று உபச்சார பெயர். அயன் என்றால் படைக்கப்படாதவன் அர்த்தம், பிறக்காதவன், நம்மை போல் பிறக்கல. கடவுளால் நேரடியாக படைக்கப்பட்ட காரணத்தினால அவர் நம்மை போல் பிறக்கவில்லை என்பதனால அவருக்கு அயன் என்று உபச்சார மொழி. உபச்சார மொழின்னா ஒப்புக்கு சொல்வது. அவரும் பிறந்தவர் தான், ஆனால் நம்மை போல் பிறக்கல, அயோனிஜராக பிறந்தார். பெண் வயிற்றிலே பிறக்காத காரணத்தினாலே அவருக்கு பிறவாதவர் என்று பெயர். அந்த அயனை பெருமான் படைத்தான். அயனுக்கோ தான் கண்ட ஆத்மநாத சுவாமியை வழிபடுவதில் தான் பற்று. அந்த ஆத்மநாத சுவாமி ஒரு குருந்த மரமாக காட்சி அளித்தார். இவர் உன்னை வழிபட வேண்டுமே கேட்டாராம். பெருமான் ஒரு குருந்த மரமாக காட்சி அளித்து இந்த குருந்த மரத்தை என்னுடைய மூர்த்தமாக கருதி வழிபடுவாயாக. அதாவது இறைவனை நேரடியாக வழிபடுவது மிக அரியது, அவனை ஒரு மூர்த்தத்தில் தான் வழிபட வேண்டும். அந்த மூர்த்தத்திற்கு லிங்கம் என்று பெயர், சிவலிங்கம். இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா பொருளும் பெருமானை வழிபடுவதற்கு உரிய பொருள். நான் ஒரு அரிய காட்சியை கண்டேன். தேவப்பிரயாகை என்று ஒரு ஸ்தலம் கேதார்நாத் போற வழியில் இருக்கு. பொதுவாக வீரசைவர்கள் கழுத்துல லிங்கம் கட்டி கொண்டிருப்பார்கள். அங்கமும் லிங்கமும் சேர்ந்திருக்க வேண்டும். அங்கத்திற்கும் லிங்கத்திற்கும் பின்னம் வரக்கூடாது. நம்ம வீட்டில் உடையவர் வச்சிருக்கிறோம், பூஜை பொட்டி எடுத்துட்டு போறோம், எங்கே வச்சோன்னு மறந்து போச்சு, இல்லை யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா தேடணும். அப்படி இல்லாமல் கழுத்திலேயே அந்த லிங்கத்தை தரித்தால் எங்கு சென்றாலும் அந்த பெருமான் நம்ம கூட இருப்பார். அங்கத்தோடு லிங்கம் சேர்ந்திருக்கின்ற தன்மை வீர சைவம். அதற்கு வீர ஆகமம் என்று ஒரு ஆகமம், அதன் அடிப்படையிலே வீர சைவமானது எழுந்தது. ஆனால் இந்த வீர சைவமே வேத அடிப்படையில் எழுந்ததுதான். வீரசைவர்கள் தாங்கள் கழுத்திலே கட்டியிருக்கின்ற லிங்கத்தினை பூசிக்கும் பொழுது கையிலே வைத்துக் கொண்டு பூசிப்பார்கள். இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையினால அந்த பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் செய்து பூச்சூட்டி அப்புறம் பெருமானுக்கு நிவேதனம் செய்வார்கள். பெருமானை இவ்வாறு தங்கள் கையிலே எழுந்துருளுவிப்பதற்கு வேதத்திலே மந்திரம் இருக்கின்றது. ஏதத் சோமஸ்ய சூரியஸ்ய சர்வலிங்கக்கு ஸ்தாபயதி பாணி மந்திரம் பவித்ரம். பெருமானை தன் கரத்திலே எழுந்துருளுவித்துக் கொண்டு பூசிப்பதற்கு வேதத்திலே மந்திரம் இருக்கின்றது. அந்த அப்படி எழுந்துருள்விக்கப்படுகின்ற பெருமான் ஒன்று சோமலிங்கமாக இருப்பார் அல்லது சூரியலிங்கமாக இருப்பார். சோமலிங்கம் என்று சொன்னால் அந்த ஆவுடையார் சதுர வடிவமாக இருக்கும். சூரியலிங்கம் என்று சொன்னால் அந்த ஆவுடையார் வட்ட வடிவமாக இருக்கும். அப்ப நம்ம ஆகமங்களுக்கு அடிப்படை வேதங்களிலே இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இதுவரையில் நான் என்ன நினைச்சேன், பெருமானை விட்டு பிரியாது இருக்கின்ற இந்த பூசையிலே ஒரு சிறப்பு தேர்ச்சியை பெற்ற அந்த வீர சைவ மரபுன்னு ஒன்று இருக்கு என்பதுதான் நான் அறிந்து வைத்திருந்தது. ஆனா அந்த தேவப்பிரயாகில ஒரு வடநாட்டு பெண் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு என்ன வந்தா எழுந்தாங்க, எழுந்து திருநீர் அணிந்து அவங்க வடக்கு நோக்கி அமர்ந்து தன்னுடைய இடதுகை கட்டை விரல், இந்த கட்டை விரல் எல்லாம் கங்கை நீர்னால அபிஷேகம் பண்ணி பூஜை பண்றாங்க. அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய தேவையே இல்லை, அது சிவலிங்கமாக பாவிக்கப்படுகின்றது. அப்பதான் புரிஞ்சது வல்லவனுக்கும் வல்லவன் இருக்கிறான், வீர சைவத்துக்கு மேல ஒரு ஸ்டெப் இருக்கு என்று. அப்ப இது எதற்காக சொல்ல வருகின்றால், உலகத்திலே எல்லா பொருள்களும் சிவமயம், எல்லாம் சிவலிங்கம். அதனால்தான் எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி. எல்லாவற்றிலும் பெருமானுடைய அருட்சக்தி வியாபித்திருக்கின்ற காரணத்தினால எந்த ஒரு பொருளும் பெருமானுடைய வழிபடு மூர்த்தமாக ஆகும். வழிபடுவனுடைய தகுதியை பொறுத்து நமக்கு நேயம் இருந்ததென்றால் அந்த இடத்திலே பெருமான் வந்து அமர்வான். ஆப்பனூர்னு ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம், நம்ம சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். காட்டிலே வேட்டைக்கு சென்ற ஒரு பாண்டிய மன்னன் நீண்ட நேரம் வேட்டையாடினா, அப்புறம் வந்து பசி வந்தது, பசி முற்றி போயிற்று. மன்னன் உண்டால் தான் மற்றவர்கள் உண்ண முடியும். மன்னனோ சிவ தரிசனம் செய்யாமல் உண்பதில்லை. சாக்கிய நாயனார் மாதிரி அவனுக்கு ஒரு நியதி, சாக்கிய நாயனார் கொண்ட நியதி அதுதான். மாடோர் வெள்ளிடை மன்னம் வெள்ளிடை மன்னும் சிவலிங்கம் கண்டு உண்ணும் நியதி. பக்கத்துல இருக்கிற சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு எந்த ஊருக்கு போனாலும் சாப்பிடறதுக்கு முன்னாடி பக்கத்துல சிவாலயம் இருக்கான்னு கேட்டுட்டு அங்க இருக்கிற பெருமானை தரிசித்து விட்டுத்தான் உண்பது என்ற நியதி. அதனால உண்ண அமர்ந்த போது அவர் உண்டு விடவில்லை. எம்பெருமானை எரியாத அயர்ந்தேனே என்று ஓடி வருகின்றார். அதான் மறவாது கல்லறிந்த சாக்கியன். அவர் மறக்கல்ல, அவருடைய நியதி அவரை மறக்க விடவில்லை. மறவாது வந்து கல்லறிந்தார். அத போல இறைவனை தரிசிக்காது உண்ணாத மன்னனுடைய நியதியை கண்டு மன்னன் சாப்பிட்டாதான் நாம சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு அவனை ஏமாற்றினார்கள் மந்திரி பிரதானிகள்லாம். என்ன பண்ணாங்க, காட்டுக்கு நடுவர ஒரு ஆப்பு இருந்தது. ஆப்பு என்பது பிளந்த மரம் ஒன்று சேராமல் முழுவதும் பிளக்கப்படுவதற்கு முன்பாக இடையிலே கொடுக்கப்படுகின்ற வெட்ஜ். அந்த ஆப்பு கீழே கடந்தது. அதனை எடுத்து பூமியிலே நட்டு அதற்கு சந்தனம் குங்குமம் பூசி மாலை அணிவித்து பெருமான் எழுந்தருள் இருக்கின்றான், தூபதீபமெல்லாம் ஏற்றி வச்சு பெருமானை தரிசித்து விட்டு உண்ணவாருங்கள். இவன் தரிசித்துட்டு சாப்பிட்டுட்டார். அருகிலே சென்று பார்த்தால் அது ஒரு சாதாரண மரக்கருவி. அதை கண்டவுடனே இவ்வாறு நம்ம ஏமாற்றி விட்டார்களே, பெருமானே உன்னை நான் தரிசிக்கவில்லை என்று அழுதான். அப்போது பெருமான் சொன்னார், என்னை தரிசிக்க வேண்டி நீ இந்த ஆப்பினை தரிசித்ததுனால நீ தரிசிக்கும் போது நாம் அங்கு எழுந்துருளி விட்டோம் என்று சொன்னார். அன்புதான் முக்கியம். பெருமான் இல்லாத இடம் இல்ல, பெருமான் இல்லாத இடம் இல்லை என்றாலும் கூட அவன் அருளோடு எழுந்தருள வேண்டும் என்றால் நாம் அன்போடு அவனை தேட வேண்டும். அங்கு அன்போடு அவனை நாடினால் அவன் அருளோடு எழுந்துருள்வான். சாமி எல்லா இடத்துல இருக்கிறாரு. சாமியை ஒரு இடத்துல வந்து நம்ம சேர்க்கவும் முடியாது. எல்லா பசு பாசங்கள்ல கலந்திருக்கிற சாமியை நம்மால பிரிக்கவும் முடியாது. பெருமான் பிரிப்பின்றி இருக்கிறான். இருந்தாலும் அவன் இருப்பதை அறிவதற்கு நமக்கு சக்தி நிபாத வேண்டும். அருள் இல்லை என்றால் அவன் அவனுடைய இருப்பினை உணர முடியாது. அதனால குருந்த மரமாக பெருமான் காட்சி கொடுத்தான். என்ன சொன்னாரு, இந்த குருந்த மரத்திலே நான் இருப்பதாக, இந்த குருந்த மரத்தையே நீ வந்து வழிபட்டு வா என்று பிரம்மனை சொன்னார். பிரம்மன் வழிபட்டு இருக்கிறார். பிரம்மன் அந்த பெருமானை ஆறு காலங்களும் வழிபடுறார். ஆறு காலங்களும் வழிபடுவதனால அவருக்கு உலகம் படைக்கப்படாமலே இருக்கு. பெருமான் பார்த்தார், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், உனக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சேன், உலகத்தை படைப்பதற்காகத்தானே. பிரம்மன் சொன்னார், பெருமானே திரும்பி திரும்பி உங்க பூசைக்கே நேரம் சரியா இருக்கு, வேற ஒரு காரியத்துல சிந்தை செல்லல. உங்களை பூசிப்பதற்கு யாராவது இருந்தால் ஒழிய என்னால் படைப்பு தொழிலை செய்ய முடியாது. உடனே உனக்கு ஒரு குமாரன் வேண்டாம் அவ்வளவுதானே என்று சொல்லி பெருமான் ஒரு ருத்ரஹோமம் செய்வாயாக என்று சொன்னார். அப்பொழுது பிரம்மன் ஒரு ருத்ரஹோமம் செய்தார். அந்த ருத்ரஹோமத்தினுடைய குண்டத்தில் இருந்து 7 வயது மதிக்கத்தக்கவராக ஒரு சிறுவர் வந்தார். அவருக்கு ரவுக்ஷாயனர் என்று பெயர். அந்த பெருமான் இன்றைக்கும் அந்த திருக்கோயில இருக்கிறார். அந்த ரவுக்ஷாயன ரிஷியினுடைய வழியிலே வந்தவர்கள் தான் ரவுக்ஷாயன கோத்திரக்காரர்கள். அவர்கள் நான் அறிந்தவரையிலும் 2 ஊர்ல தான் இருக்காங்க, ஒன்று திருப்பெருந்துறை, இன்னொன்று தில்லை. தில்லையிலே நடராஜ பெருமானை தீண்டி பூசிக்கின்ற கோத்திரங்களிலே ஒரு கோத்திரம் ரவுக்ஷாயன கோத்திரம். திருப்பெருந்துறையில பெருமானை பூசிக்கிற கோத்திரங்களிலே ஒரு கோத்திரம் ரவுக்ஷாயன கோத்திரம். அந்த ரவுக்ஷாயனர் என்பவர் வந்தார். அந்த உடனே ரவுக்ஷாயனருக்கு ஆத்மநாத சுவாமியை எவ்வாறு பூசிப்பது என்று உபதேசித்து விட்டு பிரமன் தன்னுடைய சத்தியலோகத்திற்கு கலைமகளோடு எழுந்தருளி இந்த உலகங்களை படைக்க ஆரம்பித்தார் அப்படின்னு புராணம் சொல்லுது, திருப்பெருந்துறை புராணம். இந்த ரவுக்ஷாயனர் என்ன பண்றாரு, அவர் பெருமானை 6 காலம் பூசிக்கிறார். எப்படி பூசிக்கிறாரு, அதிகாலையில எழுந்து நீராடி திருநீர் அணிந்து பஞ்சாட்சர ஜபம் பண்ணி பெருமானுக்கு மலர்கள் கொய்து சந்தனம் அரைச்சு நைவேத்தியம் வச்சு அபிஷேகம் பண்ணி இது பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த காலத்துக்குரிய காலம் வந்துடும். திரும்பவும் மலர்களை கொய்து சந்தனம் அரைச்சு இப்படியே காலையிலேருந்து ராத்திரி வரையும் வந்துடும். 6 காலம் சரியா இருக்கும் ரவுக்ஷாயனர். ரவுக்ஷாயனர் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ரவுக்ஷாயனர் நினைத்தாரா, நமக்கு பிறகு இந்த பூஜையெல்லாம் பண்ணணுமே நினைச்சாராம். அப்பொழுது வசிஷ்டர் தன் மகளை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். திருமணம் செய்து வைத்தும் அவருக்கு இல்லறத்துல நாட்டம் இல்லை. தொடர்ந்து இவ்வாறு பூஜித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் கலாவதி என்ற அந்த பெண்ணுக்கு பெயர். அந்த கலாவதி என்ற பெண்ணிடத்துல நேசம் வைக்க ஆரம்பித்ததுதான் அவருக்கு வயசு ஆரம்பிச்சுதான் அது சொல்லுது புராணம். அதுவரையும் பல கல்பகாலங்கள் ஏழு வயதாகவே இருந்தவர். திருமணம் புணர்ந்த பிறகு அவருக்கு அந்த கிளாக் அப்பதான் வாட்ச் கிளாக்னு சொல்லுவாங்களே, அது டிக் டிக்னு ஓட ஆரம்பிச்சது. அதிலிருந்து அவருக்கு வயதே ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து வந்தவர்கள் தான் ரவுக்ஷாயண கோத்திரக்காரர்கள். இன்றைக்கு அவர்கள் இந்த பெருமானை பூசிக்கிறார். எதுக்காக சொல்றேன், அந்த பெருமானை பூசிப்பவர்கள்லாம் நெருப்பிலே தோன்றியவர்கள், அவர்களுக்கு அக்னி வேசர்கள் என்று பெயர். வேசம் என்றால் எக்ஸிட், பிரவேசம் என்றால் என்ட்ரி, ஹிந்தியில எழுதியிருப்பாங்க வேஸ் பிரவேஸ். அப்ப நெருப்பிலிருந்து வெளிவந்தவர்கள் தான் அந்த பெருமானை தொடர்ந்து பூசிக்கிறார்கள், அவர்களுக்கு அக்னி வேசர்கள் என்று பெயர். அவர்கள் அந்த பெருமானை பூசிக்கின்ற சூத்திரத்திற்கு அக்னி வைசிய சூத்திரம் என்ற சூத்திரம் என்றால் பெருமானை எவ்வாறு பூசிப்பது என்ற கட்டளை கல், டூஸ் அண்ட் டோன்ஸ், எப்படி பெருமானை பூசிப்பது என்ற பூஜா பத்ததி, அதுக்கு சூத்திரம் பேர். இங்கு பன்னுமறை வல்லவர் பரிந்து அழல் வளர்ப்பார் மண்ணு ஒரு தெய்வீக வளம்பதி என்பதற்காக நான் சொன்னேன். தொன்று தொட்டு பெருமானை பூசிப்பதற்கே நெருப்பு தேவைப்படுது. நெருப்பிலிருந்து தோன்றியவர்கள் தான் அந்த பெருமானை பூசிக்கிறார்கள் என்பதனால அந்த தலத்திலே இன்று வரையிலும் வைதிகமான அக்னி காரியம் என்பது சீரும் சிறப்புமாக நிகழ்ந்து வருகின்ற ஒரு தலம். அந்த தலத்தை கருதி கைலாசபதியாகின்ற பெருமான் எழுந்தருளினான், அங்கு வந்து சேர்ந்தார். அந்த தலம் எப்படிப்பட்டதுன்னா, சிவநாமமாகின்ற புனையினை பிடித்துக் கொண்டால் போதும், அந்த தலமாகின்ற கரையிலே ஏறிவிடலாம். யாருக்கு பஞ்சாட்சர உபதேசம் இருக்கோ அவர்கள் விரும்பினால் திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற பெருமான் அவர்களை கரை முக்தியாகின்ற கரையிலே சேர்த்து விடுவார் என்ற பொருளிலே அடுத்த படல் சொல்றார். வெம்பிறவி வேலைதனில் வீழ்பவர்கள் எல்லாம், கொடிய பிறவி என்ற சமுத்திரம், வேலை என்றால் சமுத்திரம், கடலிலே வீழ்பவர்கள் எல்லாம் கடலிலே விழுந்தால் தானாக கரையேற முடியுமா? நீந்து தெரிந்தால் கூட பசிபிக் சமுத்திரம் போன்ற பெரிய சமுத்திரத்தை தன்னுடைய கைகளையும் கால்களையும் அடித்து நீந்தி கடப்பார் இல்ல, சோர்ந்து போவார்கள். பெரிய சமுத்திரத்தை தான் நீந்தி கடக்க முடியாது என்று நம்முடைய பெரியவர்கள்லாம் சொல்றாங்க. அதற்கு ஒரு தெப்பம் வேண்டும். என்ன தெப்பம் அது? பெருமானுடைய திருவடியாகின்ற தெப்பம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார், இறைவனடி சேராதார் நீந்தார் இறைவனடி சேர்ந்தவர் நீந்துவர். இப்ப இறைவன் அடி என்ற தெப்பத்தினை பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த இறைவன் திருவடி என்ற தெப்பம் எங்கு இருக்கின்றது? அது திருப்பெருந்துறையில் இருக்கின்றது. அப்ப பெருமானாகிய பெருமானுடைய திருநாமமாகின்ற அந்த அதனை அறிந்தவர்கள், உபதேசம் பெற்றவர்கள் இந்த பெருமானை தரிசிப்பதற்கும் வழிபடுவதற்கும் தகுந்தவர்கள். அதாவது பஞ்சாட்சர உபதேசங்கிறது மஸ்ட் இந்த பெருமானுடைய அருளை பெறுவதற்கு. அது சொல்றார், தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வ தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்று இன்றி கனியை நேர் துவர் வாயார் என்னும் காலார் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்றென்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே. அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றவர்களுக்கு ஆத்மநாசம் என்ன பண்றார்? முனைவனே முதலந்தமில்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய், முக்தி என்ற கரையினை காட்டுகின்றார். அந்த முக்தி என்ற கரையினை காட்டுகின்றார். அந்த கரையிலே ஏற்றுவிக்கின்ற துறை இந்த திருப்பெருந்துறை என்பதை இங்க சொல்றார். வெம்பிறவி வேலைதனில் வீழ்பவர்கள் எல்லாம் நம்பு சிவநாமெனும் நற்புனை. சிவநாமம் என்பது ஐந்தெழுத்து. சிவநாமமாகின்ற ஐந்தெழுத்தினை, ஐந்தெழுத்தாகின்ற நற்புனை, பெரிய தோணி. பெரிய தோணி என்றால் திருப்பெருந்துறைக்கு பெருந்தோணி என்று ஒரு பெயர் திருவாசகத்துல ஒரு இடத்துல வருது. பெருந்துறை பெருந்தோணி என்று வருது. பேணனாத பெருந்துறை பெருந்தோணி பற்றி உகைத்தலும் காணனா திரு கோலம் நீ வந்து கட்டினாய்கள் குன்றிலே. பெருந்துறை பெருந்தோணி என்பது பேணனாதது. எல்லோராலும் எளிதிலே இந்த மார்க்கத்திற்கு வந்து சேர முடியாது என்று சொன்ன அந்த நற்புணை சிவநாமமாகின்ற பெரிய தோணியினை பிடித்துக் கொண்டால் எம்பரன் எங்கள் குருநாதன் அருட்கரையில் ஏறு துறை. அருட்கரையில் ஏற்று துறை என்பதுதான் ஏறு துறைன்னு வருது இசையை நோக்கி. சுவாமி என்ன பண்றார்? முக்தியாகின்ற கரையில ஏற்றுகின்றார். அது எங்க முக்தியாகின்ற கரையில ஏறுவது? முக்திங்கிற கரை எங்க இருக்குது? திருப்பெருந்துறை தான் முக்தியாகின்ற கரை, புவியிற் சிவலோகம், அங்கு வந்து ஏற்றுகின்றார் என்று சொன்னார். அம்புவி மொழிந்துள்ள பெருந்துறை அதன் பேர். இந்த பெரிய உலகம் பெருந்துறை என்றதற்கு பெயர் வைத்திருக்கின்றது. வெச்ச பேரிலேயே தெரியுது அதனுடைய சீரும் சிறப்பும். எனையெல்லாம் துறைகள், இது பெருந்துறை. எல்லாவற்றிலும் வீசா அதிகம் பெருந்துறை என்ற காரணத்தினாலே அதன் பெயர் பெருந்துறை. அதற்கு இயற்கா அமைந்த பெயரே பெருந்துறை என்பது. அப்ப அது எந்த துறைக்கும் சளைத்ததன்று என்பது பொருள்.